புத்தகத்தின் பெயர் நாட்பெரும் புலவர்கள். அத்தியாயம் 3, பரணர். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. பக்கம் எண் 54 முதல் 63 வரை. பிறப்பும் இளமையும். பரணர் என்னும் புலவர் பெருமான் கடைச்சங்க புலவர் 49 ஒருவர். இவர் கபிலரை ஒப்பு கவி பாடுவதில் வல்லவர். இலக்கண நூல்களில் உம்மை தொகைக்கு உதாரணம் காட்ட வந்த ஆசிரியர்கள் கபில பரணர் என்று கூறி போந்தது இவ்விரு புலவர்களும் ஒரே காலத்தில் கல்வி முதலியவற்றில் ஒரு தன்மையாக மேம்பாடுற்று விலங்கின்மையை காட்டும். இவர் இன்ன குலத்தவர் என்பது தெரியவில்லை. இவர் இளமையில் நல்ல ஆசிரியரிடத்து கல்வி பயின்று நினைத்த மாத்திரத்தானே கவி பாடும் ஆற்றல் கைவரப் பெற்றவர். புலமைத்திறத்தையும் பரந்த ஆராய்ச்சியையும் இவர் அரும்பெரும் பாடல்களால் நன்கறியலாம். பரணரும் இளஞ்சேர் சென்னியும். இளஞ்சேர் சென்னி என்பவன் சோழ நாட்டை ஆண்டு வந்த சோழ மன்னவன். இவன் கரிகாட்பெருவளத்தானின் தந்தை. அழுந்தூர் வேலிடம் மகட்கொண்டோன். இவ்வரசன் வீரத்தில் சிறந்தவன், கொடையிலும் அங்கனமே. இவனது புகழை கேட்ட பரணர் இவனை சென்று காண விருப்பம் கொண்டார். விரும்பிய வண்ணம் மதுரையில் நின்று நீங்கி சோழ நாட்டை அடைந்தார். சோழனை கண்டார். சோழர் பெருமான் தமிழ் அருமையையும் புலவர் பெருமையையும் நன்குணர்ந்தவன். ஆதலின் பரணரை முகமன் கூறி வரவேற்றான். அவருக்கு நல் விருந்தளித்தான். புலவர் சோழனது நற்குண நற்செயலை கண்டு களிப்படைந்து அவனது பெருமையை கூறுபவராய். கோல் துவக்கம். வாள் வெற்றியை தருதலால் குருதி கரைப்பட்டது. செக்கர் வானத்தினது அழகை ஒத்தது. கால் புடை பெயர்ந்து போர் செய்து களத்தை தமதாக்கி கொள்ளுதலால் வீரக்கழல் ஒளித்தலை செய்கின்றன. கொல்லும் ஆணேற்றினது கோட்டை ஒத்தன. பரிசைகள் ஒளித்து தைத்த அம்புகளால் துளை பெற்றுள்ளன. குதிரைகள் பகைவரை காட்ட பலவாறு போர்க்களத்தில் வேகமாய் பறந்தன. அதனால் அவற்றின் கடிவாளம் இறுகி வாய் செந்நிறம் அடைந்தது. அதனால் அவை மான் முதலானவற்றின் கழுத்தை கவ்வி உதிரம் ஊற்றி உண்ட புலியை ஒழித்தன. களிறுகள் கதவை முறித்து வெகுண்டு உலாவி நுனி தேய்ந்த வெளிய கோட்டை உடைமையால் உயிரை உண்ணும் கூற்றை ஒத்தன. நீதான் அசைந்த தலையாட்டம் அணிந்த கதியையுடைய குதிரையாற் பூட்டப்பட்ட பொற்தேரின் மேல் பொலிவொடு தோன்றுதலால் கரிய கடலின் கண்ணே ஓங்கி எழுகின்ற சிவந்த ஞாயிற்றினது ஒளியையுடைய அத்தன்மையை. ஆதலால் நின்னை சினப்பித்தவருடைய நாடு தாயில்லாத உண்ணா குழவி போன்று ஒழியாது கூப்பிடும். மேற்கோள் முடிவு. என சோழனது பல திறப்பட்ட போர் வன்மையை சிறப்பித்து பாடினார். அவ்வளவில் சோழ புலவரிடம் மெய் அன்பு பாவித்து அவருக்கு வேண்டும் பரிசிலை விரும்பி தந்தனர். புலவர் பெருமகிழ்ச்சி தோன்ற அவனை தம் வாயார வாழ்த்தி மதுரையை அடைந்தார். பரணர் போர்க்களத்து இரங்கல். சேர நாட்டை ஆண்டு வந்த நெடுஞ்சேரலாதன் என்பானுக்கும் சோழன் வேல் பல் தடக்கை பெருநட்கிள்ளி என்பானுக்கும் போர் மூண்டது. போர்க்களத்தில் ஒருவரையொருவர் குத்தி கொண்டு இருவரும் மாண்டனர். அது கேட்ட கலாத்தலையார் என்னும் புலவர் போர்க்களத்து சென்று பாடி புலம்பினார். இருபெரும் வேந்தர் இறந்த செய்தியை கேட்ட பரணரும் போர்க்களத்தை அடைந்தார். வேந்தர்கள் மாண்டதை நினைந்து மனம் வருந்தினார். இருவரையும் நினைந்து பின் வருமாறு கூறி புலம்பினர். மேற்கோள் துவக்கம். எல்லா யானைகளும் அம்பாட்கலங்கி இனிமேல் உண்டாக்கும் போர் குன்றி படையிடத்து பட்டன. வெற்றி புகழ் மாட்சிமைப்பட்ட குதிரைகள் எல்லாம் ஆண்மைக்கேற்ற வீரப்பாட்டு கூற்றையுடைய மேலாட்களுடனே அக்களத்தே பட்டன. தேரேறி வந்த பெருவீரர் அனைவரும் இப்போரில் தம் ஆவி நீத்தனர். வாரால் விசிக்கப்பட்டு தொழில் மாட்சிமைப்பட்ட மயிர் சீவாது போர்க்கப்பட்ட கண்ணையுடைய முரசங்கள் யாவும் தட்டுவார் இறந்தமையால் இருந்து கெட்டன. சாந்து அமைந்த மார்பின் கண்ணை நெடிய வேல் பாய்ந்தவனான அரசரும் பொருது அக்களத்தின் கண்ணே மடிந்தனர். கலனிகண் ஆம்பல் தண்டாற்செய்த வளையணிந்த கையினையுடைய மகளிர், வேலை செய்யும் குளிர்ந்த புணங்களை கொண்ட புதுவருவாய் அறாத ஊர்களையுடைய அழகிய அகன்ற இடத்தையுடைய நாடு, இனி என்ன வருத்தமுறுமோ? மேற்கோள் முடிவு. பரணரும் வேகனும். பரணர் வையாவி கோட்பெரும் வேகனை காணச் சென்றார். நாம் இவ்வேகன் என்பவனை பற்றி கபிலர் வரலாற்றில் முன்னரே கூறியுள்ளோம். அவன் புலவரை பெரிதும் வரவேற்று உபசரித்தான். அவனது பெரும் புகழை கேள்வியுற்ற புலவர் அவனை புகழ விரும்பியவராய். மேற்கோள் துவக்கம். வற்றிய குலத்தின் கண்ணீர் பெய்தும், அகன்ற விளை நிலத்தின் கண்ணீர் சொரிந்தும். இவ்வாறு குலத்தும் விளை நிலத்தும் பெய்யாது கலர் நிலத்தை நிறைத்தும், வரையாத மரபினையுடைய மழை போல மதமிக்க யானையினை உடைய கழல் புனைந்த காலை உடைய வேகன், கொடையிடத்து தான் அறியாமை படுதலல் அல்லது பிறர் படை வந்து கலந்து பொறும் பொழுது அப்படையிடத்து தான் அறியாமைப்படான். மேற்கோள் முடிவு என்ற பொருளை அமைத்து கொழுவிய பா ஒன்றை பாடினார். அவ்வளவில் வேகன் பெருமகிழ்ச்சியுற்று பரணருக்கு பல வரிசைகள் தந்து தேரும் ஈந்து அனுப்பினான். அவர் வேகன் தந்த தேர் மீது வருங்கால் சுரத்திடை தங்கினர். அவ்விடத்து வேறு பாணர் பலர் தங்கியிருந்தனர். அவர்களுள் ஒருவன் பரணரை பார்த்து, எவ்வள்ளலிடம் சென்று மீள்கிறீர் என்று ஆவலுடன் கேட்டனன். அவ்வளவில் பரணர் அவனை அன்புடன் நோக்கி, பாணனன் சூடிய பொன்னாற் செய்யப்பட்ட தாமரைப்பூ, மாச்சிமைப்பட்ட அணியினையுடைய விரலி அணிந்த பொன்னரி மாலை ஆகிய இவற்றுடனே விளங்கக்கூடிய குதிரையை பூண்ட நெடிய தேரை விட்டு இளைப்பாரி ஊரின் கண் இருப்பவர் போல சுரத்திரைய இருந்தீர். நீர் யாவீர்? பாணரோ என எம்மை கேட்ட இரவலனே, வென்றி வேலையுடைய தலைவனை காண்பதன் முன் யாம் நின்னினும் வரியேம். இப்பொழுது அவ்வறுமை நீங்கி என்னாலும் இத்தன்மையேம் ஆயினோம். படாத்தினை மயிலுக்கு கொடுத்த எம் இறைவன் மதமிக்க யானையையும் மனம் செருக்கிய குதிரையையும் உடைய வேகன், அது கைவன்மை மறுபிறப்பை நோக்கி எவ்வளவாயினும் கொடுத்தல் அழகியது என்று கருதியதோ? எனின் அன்று ஆயின் அது பிறரது மிதியை கருத்திற்று. மேற்கோள் முடிவு என்று பாணாற்று படையாக பகர்ந்தார். இங்கனம் சென்ற புலவர் சில காலம் கழிந்து மீட்டும் வேகனை நாடி வந்தார். அவனது அரண்மனையை நோக்கி சென்றார். வேகனை கண்டாரில்லை. கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டு இருந்த அவனது மனைவியை கண்டார். மனம் வருந்தினார். வேகன் அரண்மனையில் இல்லாததற்கும் அவள் வருந்துவதற்கும் உற்ற காரணத்தை உணர்ந்தார். உடனே வேகன் இருந்த இடத்தை உணர்ந்து அங்கு சென்றார். அவர் அவனை நோக்கி, மேற்கோள் துவக்கம். இளையோய், நீ அருள் அற்றிருத்தல் கொடிது. மாலைக்காலம் வந்த அளவிலே சிறிய யாழை இறங்கற் பண்ணாக்கிய செவ்வழி என்னும் பண்ணிலே நினது வளமிக்க நாட்டையும் நினது கொடைத்திறத்தையும் நினைந்து பாடினேமாக. நெய்தல் போன்று பொவிந்தமை உண்ட கண்களினின்று கலங்கி வீழ்ந்த இடைவிட்ட துளிகள் அணிந்த மார்பை நனைப்ப வருந்தி நின்ற வனிதை ஒருத்தியை கண்டோம். உண்மையை உடையையோ எம்முடைய கேண்மையை விரும்புல வானுக்கு என்று அவனை வணங்கி கேட்டோம். அவள் காந்தல் மொட்டு போன்ற தன் விரலாலே தன் கண்ணீரை துடைத்து, நாங்கள் அவனுடைய கிளைஞரேம் அல்லேம். விளங்கிய புகழுடைய வேகன் எம்மை ஒப்பான். ஒருத்தியுடைய அழகை காதலித்து ஒல்லென முழங்கும் தேருடனே முல்லை வேலியை உடைய நல்லூரின் கண் என்னாலும் வருவன் என்று பலரும் சொல்லுவர் என்று கூறினாள் என்று அவன் மனைவியின் பொருட்களாற்றாத துயரை விரிவாக எடுத்து விளம்பினார். அரணர் பின்னும் அப்பேகனை நோக்கி, மெல்லிய தகைமையுடைய கரிய மயில் குளிரால் நடுங்கும் என்று அருள் சுரந்து படாம் கொடுத்த புனிதனே, அழியாத நல்ல புகழினை உடைய மதம்பட்ட யானையையும் மனஞ்செருக்கிய குதிரையையும் உடைய வேக, யாம் பசித்தும் வருவோம் அல்லேம். எம்மாட் பறிக்கப்படும் சுற்றமும் உடையேம் அல்லோம். கலாப்பழம் போன்ற கரிய கோட்டையுடைய சிறிய யாழை இசை இன்பத்தை விரும்பி உரைவார். இசை இன்பத்தால் தலையசைத்து கொண்டாடும்படி வாசித்து அறத்தை செய்வாயாக, அருளை விரும்புவோய் என யாங்கள் நின்னை வேண்டும் பரிசில் இதுவே. இற்றை இரவின் கண் ஏறி போய்க் காண்டாற்கு இன்னதாக உரைகின்றவள் பொருத்தற்கரிய நினைவால் உண்டாக்கிய நோயை தீர்ப்பாயாக என்ற அரிய பொருளை அமைத்து செந்தமிழ் செய்யுள் ஒன்றினை அவன் மனமுருகப் பாடினார். பரணர் போன்றே கபிலர் முதலாய புலவர் பெருமக்களும் சென்று அவனுக்கு அறிவுறுத்தினர் என்பது தெரிகிறது. புலவர்கள் வேண்டியதை மறாதளிக்கும் அருங்குணாதிசயங்களை உடைய அவ்வள்ளல் பரணர் முதலான சான்றோர்களின் வேண்டுகோளின்படி பரத்தையை துறந்து இல்லாலை அடைந்திருப்பான் என்று நாம் கருதுதல் தவறாகாது. பக்கம் 61 அத்தியாயம் 3 பரணர் தொடரும்.